நம்ம இந்த புது கதையை பார்க்க போறோம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தில் இதுக்கு முந்தின ஒரு கதை வந்து தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை அந்த கானானியருடைய கமாண்டர் சிசேரா கிட்ட இருந்தோ ஜாபின் கிட்ட இருந்தோ தெபோராவையும் பாராக்கியும் கொண்டு எப்படி ஒரு பெரிய விடுதலையை நிகழ்த்தினார், ஒரு பெரிய ரட்சிப்பை நிகழ்த்தினார். அதை செஞ்ச பிறகு அந்த மக்கள் எவ்வளவு ஆனந்தத்தோடு கர்த்தரை பாடி ஸ்தோத்தரிச்சாங்க. அந்த பாடி ஸ்தோத்தரிச்ச பாட்டிலையும் நம்ம பல பாடங்கள் நம்ம கத்துக்கிட்டோம். நம்மளுடைய துதிப்பாடல் எப்படி இருக்கணும்? இன்னைக்கு நம்ம இன்னும் அதிசயமான ஒரு கதையை நம்ம படிக்க போறோம் இந்த சாப்டர்ல. இந்த சாப்டர்ல முழு சாப்டர் நம்ம இன்னைக்கு முடிக்க முடியாது. 1-24 வசனங்கள் வரைக்கும் பார்ப்போம். அதுல மூணு காரியங்கள், மூணு தலைப்புல அந்த கண்டென்ட்ட அடக்கி இருக்க. அத இந்த மூணு தலைப்பை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா என்னென்ன அந்த தலைப்புல படிச்சோன்றது உங்களுக்கு ஞாபகம் வரும். முதலாவது இஸ்ரவேலுடைய 1-6 வரைக்கும் இஸ்ரவேலுடைய கொடிய துன்பம், அவங்களுடைய மகா பெரிய கொடிதான துன்பத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு அடுத்ததாக அந்த துன்பத்தில அந்த மக்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணும் போது அவர் கொடுத்த ஒரு வினோதமான ஒரு பதில். மூன்றாவதாக அந்த துன்பத்திலிருந்து அவங்களை விடுவிக்கிறதுக்கு ஆண்டவர் செய்கிற ஒரு ரட்சிப்பின் திட்டம் ஆயத்தோன்னு பார்க்கலாம். சரி, இந்த மூணு காரியத்தை பார்ப்போமே. இப்ப 1-6 வரைக்கும் பாத்தீங்கன்னா 40 வருஷம் தேசம் அமைதலா இருந்ததுன்னு 5வது அதிகாரத்தில் பார்க்கிறோம் கடைசியில. இப்போ திருப்பி என்ன எப்படி ஆரம்பிக்குது படிங்க 1-1.
பின்னும் இஸ்ரவேல் புத்திர கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் வளர்த்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகள் உள்ள கெதிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கிக் கொண்டார்கள். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கொடுத்து கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதையாகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டிக்கிளைகளை போய் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாய் இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள்.
மிகவும் சிறுமைப்பட்டார்கள் அப்படின்னு அதான் அதுக்குத்தான் இஸ்ரவேலுடைய கொடிய துன்பத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ முதலாவது வசனம் ஆரம்பிச்சு 40 வருஷம் அவங்க ஒழுங்கா இருந்து திருப்பியும் அவர்கள் தேவனுக்கு விரோதமா தீமை செய்தார்கள், பாவம் செய்தார்கள். இப்போ அவங்களுக்கு எழும்பி இருக்கிற தொந்தரவு பிரச்சனை பாத்தீங்கன்னா மிகவும் பயங்கரமானது, மிகவும் கொடிதானது. எப்படி கொடிதானது? நம்ம அந்த பேக்ரவுண்ட புரிஞ்சாதான் நமக்கு புரிய முடியும். தேவன் யார் கையில இவர்களை ஒப்பு கொடுத்தார்? மீதியான் மீதியான் யார் இவர்கள் அப்படின்னா, உங்களுக்கு ஒருவேளை வேத சரித்திரம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா மோசேவுடைய மாமனாருடைய ஜாதி. மோசே வந்து ஃபாரோனால விரட்டப்படும் போது அவர் விரட்டப்பட்டு 40 வருஷம் போய் மீதியான்லே குடியிருந்தான் அப்படின்னு உங்களுக்கு படிச்சிருக்கலாம் நீங்க, அந்த மீதியான் தேசம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இது வந்து மோசேவுடைய இவர் இருந்தது வந்து சவுத்துல, அந்த சவுத் மீடியனுக்கு இது வந்து ஈஸ்ட் மீடியன். இது ரெண்டும் வித்தியாசமானது. இங்க வர்றது பார்த்தோம்னா நம்ம ஈஸ்ட்ல இருந்து வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஈஸ்ட் மீடியன் அந்த ஜாதியில இருந்து தான், ஆனா இவங்க ஈஸ்ட் பக்கம் இருந்து வந்தாங்க. வந்து இஸ்ரவேல் கிட்ட இருந்து அவங்கள போர் செய்து அவங்கள கொடுமைப்படுத்தினார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த இது ரொம்ப பெரிதான கொடுமை. ஏன்னா எல்லா மனிதர்களும் மிகவும் அருவருக்கிற, கொஞ்சம் கூட நாகரீகமே இல்லாத, ஒரு ஒரு கலாச்சாரம் இல்ல, ஒரு அறிவு இல்லாத ஒரு ஜனங்கன்னா இந்த மீதியான் ஜனங்கத்தான். ஏன்னா இந்த கதையில படிச்சு பாத்தீங்கன்னா மத்ததெல்லாம் ராஜா இருந்தான், ஒரு கமாண்டர் இருந்தான்னு பாக்குறோம் கானான் தேசத்துக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு ராஜா, ஒரு கமாண்டர் யாருமே நீங்க பார்க்க முடியாது. இது ஒரு காட்டு மிராண்டியான கூட்டம், ஒரு ஃபோர்ஸ் எண்ணி முடியாத அளவுக்கு கடல் மணல் மாதிரி வருவாங்க. ஒரு ஒழுங்கு இருக்காது, ஒரு இது இருக்காது. என்ன சொல்ல போனோம்னா, அந்த காலத்தில் மீடியன்னும் போது நீங்க பழைய காரியங்கள் ஒரு இதுக்கு முன்னாடி ரொம்ப 1956 ஒரு மூவி வந்துச்சு, ஒரு உண்மையான கதை, த லாரன்ஸ் ஆஃப் அரேபியா அப்படின்னு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களா தெரியல. அவர் அந்த மூவி எல்லாம் பார்த்திருந்தா நமக்கு ஞாபகம் வரும். இந்த மாதிரி ஒட்டகங்களை வச்சுக்கிட்டு அரேபு நாட்டுக்காரங்க, அந்த காலத்தின் அரேபு நாட்டுக்காரங்க இவங்க. இப்பவே தீவிரவாதம் இப்படி இருக்கு ஆப்கானிஸ்தான்ல. இப்போ அந்த காலத்துல யோசிச்சு பாருங்களேன், அப்பெல்லாம் ஃபுல் ஃபோர்ஸ், இப்பெல்லாம் மற்ற நாடுகள்லாம் இருக்கு. அந்த காலத்துல பயங்கரமா தங்களுடைய ஒட்டகங்களை வச்சுக்கிட்டு, டென்ட்டை வச்சுக்கிட்டு எக்கச்சக்கமா எப்படி வராங்கன்னு போட்டிருக்கு, வெட்டுக்கிளிகள் போல வருவாங்களாம். வெட்டுக்கிளிகள்னா நான் சொல்லியிருக்கேன், அந்த வெட்டுக்கிளிகள் வந்துச்சுன்னா வானமே மறைஞ்சு போவோம், கொஞ்சம் கூட கேப் இல்லாம வருவாங்க. ஏராளமா காட்டு மிராண்டி கூட்டம் மாதிரி ஒரு ஆர்டரா வரமாட்டாங்க. ஒழுங்கு இல்ல, மனுஷ தயவு இல்ல, இறக்கம் இல்ல, இதுவே இல்ல, எந்த ஒரு இதுவும் இல்லாத வந்து நாஸ்தி பண்ணிட்டு போயிருவாங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கிட்ட இவங்க மாட்டிக்கிட்டாங்க. பாருங்களேன், இங்கிலீஷ்ல பெடூன் லைஃப் பண்ணுவாங்க. அதாவது இவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு ஒழுங்கு, ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுக்கம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அதனால ரொம்ப ஒரு ஒரு நியாயம், ஒரு கட்டுப்பாடு, ஒரு தயவுன்றதே கிடையாது. வந்தாங்கன்னா தயவு தாட்சனை பார்க்காம அழிக்கிற ஒரு கூட்டம் பாருங்களேன். இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த மக்கள் வந்து இன்னும் இது இப்படி இருக்கிற மக்கள் மாத்திரம் இல்லாம இஸ்ரவேல் ஜனங்க என்னாகுமோ 31 நீங்க போய் படிச்சு பார்க்கலாம். அவங்கள போய் என்ன பண்ணாங்க, அவங்க வரும்போது அவங்களை ரொம்ப தாக்கி அந்த ஊர்ல ஆம்பளைங்களே இல்லாதபடிக்கு இஸ்ரேல் ஜனங்க அவங்களை அழிச்சாங்க அந்த டைம்ல. இப்போ அத 200 ஆயிடுச்சு, 200 ஆயிட்டு அவங்களை அழிச்ச அந்த 100 பகையோடு விரோதமோடு இந்த காட்டு மிராண்டி கூட்டம் வந்து இஸ்ரேல் ஜனங்களை கொடுமைப்படுத்த வந்திருக்கு. அதான் பாக்குறோம் பாருங்களேன். இது ரொம்ப வேதனை. ஒரு ஒரு நியாயமான ஒரு நாட்டு கூட இது போன்றோம்னா அவங்க நம்மளை ஒடுக்குறாங்கன்னா ஓகே, கொஞ்சமாவது ரூல் இருக்கும், கண்ட்ரோல் இருக்கும். இது கண்ட்ரோலே இல்லாத காட்டு மிராண்டி கூட்டம். யோசிச்சு பாருங்களேன், என்ன மாதிரி ஒடுக்கப்படுவாங்க. திரளான வெட்டுக்கிளி போல வருவாங்க. ஒரு ஆர்மியில வர மாதிரி ஒழுங்கா வரமாட்டாங்க. திரளான கும்பல், ஒரு காட்டு கும்பல் மாதிரி வந்து ஒரு ஒரு ரேடிங் அப்படின்வாங்க, ராபர்ஸ் மாதிரி, திருடருங்க மாதிரி வந்து எல்லாத்தையும் வாரிட்டு போயிருவாங்க. இஸ்ரவேல் ஜனங்க அவங்க வரும்போது என்ன பண்ணாங்கன்னு போட்டிருக்கு, அவங்களுடைய கொடுமையை பாருங்களேன். இஸ்ரவேல் ஜனங்க அவர்களுக்கு முன்பதாக நின்று சண்டை போட்டாங்கன்னு போடல, என்ன போட்டிருக்கு, ரொம்ப சோககரமானது. 2 இஸ்ரவேல் ஜனங்க ஓடி போய் குகைகள்லயும் கெபிகள்லயும் ஒளிஞ்சுகிட்டாங்களாம். பாருங்களேன், எவ்வளவு சோககரமான ஒரு சேட் நியூஸ். ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஏன் இஸ்ரவேல் ஜனங்க இப்போ தேவனை பிரிந்திருப்பதனால், பாவத்தில் அவங்க இருப்பதனால் எந்த விதமான தைரியம் இல்லாம பயங்கரமான இந்த கொள்ளைக்காரர்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. குகையிலையும் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இது ஏன் இப்படி ஒளிஞ்சுக்கிட்டாங்க, ஏன் அவங்களுக்கு விரோதமா நின்று தங்களுடைய தேசத்தை தற்காத்து கொள்ள கூடாதா அப்படின்னா, இதான் ஒரு ஆண்டவரை விட்டு பிரிந்து போகும்போது வருகிற தண்டனை. தங்களுடைய இருதயங்கள் ஆண்டவரை விட்டு பிரிந்து போகும்போது மனசாட்சி குறு குறு குறுன்னு இல்லைங்களா, மனசாட்சி குறு குறு. ஏன்னா இருதயம் ஆண்டவர்கிட்ட இல்ல, உண்மையா இல்லாத போது ஒரு இலையை காத்து அசைஞ்சு இலை ஆடினா கூட பயமா இருக்கும், மனசாட்சிக்கு தைரியம் இருக்காது. பாருங்களா, ஆண்டவரை விட்டு பிரிந்து நியாயமான விட்டு நம்ம மனசாட்சி சரியில்லைன்னா எந்த காட்டு மிராண்டி கூட்டம், என்ன மாதிரி யோசுவா காலத்துல போர் செய்து நின்ன கூட்டம் இப்ப பயந்து குகையில போய் ஒளிஞ்சுகிட்டு எட்டி பாக்குது. ஏன்னா ஒரு கோலத்தனமா போயிட்டாங்க. ஏன் ஆண்டவர் விட்டு பிரிந்து போனதுனால அவங்களுக்கு ஆன ஒரு 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 தண்டனைன்னு சொல்லலாம். பாருங்களேன், இவங்க மீதியான் என்ன என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கும், என்ன பெரிய ஆளுங்க அவங்க, அவங்களை போய் நின்று சண்டை போட்டிருக்கலாம், ஆனா அதுக்கு திருடன் இல்லாம போயிட்டாங்க அப்படின்னு பாக்குறோம். தான் பாவம் வந்து நம்ம கிட்ட இருக்கிற தைரியத்தெல்லாம் எடுத்துரும், மனுஷங்கிட்ட இருக்கக்கூடிய ஊக்கத்தை, மனுஷனுடைய ஆவியே கெடுத்து அவனுக்கு எந்த விதமான தைரியம் இல்லாம அவன் ஒளிஞ்சி ஓடி ஒளியத்தான் செய்யும் பாவம் இல்லைங்களா. தைரியமா நிக்கவே வைக்காது. அது ஆரம்பத்திலேயே அதை தான் செஞ்சிச்சு ஆதாமுக்குன்னு பாக்குறோம். அந்த மாதிரி போய் குகையில ஒளிஞ்சுக்கிறாங்க பயந்துகிட்டு. ஆண்டவர் அவங்ககிட்ட இருந்து போயிட்ட பிறகு எல்லா நன்மையும் அவங்க கிட்ட போயிருச்சு. பாருங்க, முதலாவது அவங்களுக்கு பயந்து போய் கொகைகளில் ஒளிஞ்சுக்கிட்டு பயத்தில் வாழுகிறது மாத்திரம் இல்லாம வேற என்னவோ ஆயிடுச்சு, அவர்கள் பஞ்ச பட்னி பரதேசிகள் ஆயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, வெட்டுக்கிளி மாதிரி வந்து இவர்கள் என்ன பண்ணுவாங்க, இவனுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா சும்மா இருப்பாங்களா, விதைக்கிற காலம் வரும்போது சும்மா இருப்பாங்க, விதைக்கிற எல்லாம் விதையெல்லாம் முடிச்சுட்டு அறுப்பு காலம் வரப்போதுன்னா அப்பதான் ஸ்டார்ட் ஆகும் அவங்களுடைய ஆர்மி, வெட்டுக்கிளி வர ஆரம்பிக்கும். வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு அரிசிய விடாம எல்லாத்தையும் தொடச்சிட்டு போறது மாத்திரம் இல்லாம அங்க இருக்கிற ஆடு மாடுகளை கூட விடாம எல்லா உயிரோடு இருக்கிற எதையுமே விட மாட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருவாங்க. எப்படி இருக்கும் அது? ஒரு வருஷமா செஞ்சாங்க, ரெண்டு வருஷமா செஞ்சாங்க. அது வரும்போது எப்படி வராங்க, அவங்க ஒட்டகங்களையும் அவங்களுடைய இதுல வரும்போது காசாக்குள்ளேயே நுழைந்து வந்தாங்கன்னா அவங்க அவங்க தேசத்தினுடைய நடு ஊருக்குள்ளேயே வந்துட்டாங்க, த ஹார்ட் ஆஃப் த கண்ட்ரி, நடு ஊருக்குள்ளேயே வந்து முழுமையா பரவி ஒன்னும் இல்லாம செஞ்சுட்டாங்க. அது ஒரு வருஷம் இல்ல, ரெண்டு வருஷம் இல்ல, எத்தனை வருஷம், ஏழு வருஷம், ஏழு வருஷம், ஏழு வருஷம் பஞ்சகாலம்ன்ற மாதிரி வருஷம் வருஷம், ஒரு வருஷம் மோசம், இன்னொரு வருஷம் மோசம், இன்னொரு வருஷம் மோசம்னு கடைசியில ஏழாவது வருஷத்துக்கு அப்புறம் எப்படி போட்டிருக்காங்க, ஆறாவது வசனம்,
இப்படி மீதியானிலே இஸ்ரவேல் மிகவும் சிறுமைப்பட்டார்கள், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள்.
மிகவும் சிறுமைப்பட்டார்கள் அப்படின்னா சாப்பாட்டு கூட இல்லாம, இவங்க பாருங்க, இவங்க வரும்போது தாங்கள் மாத்திரம் வரல, என்னவும் போட்டிருக்க அந்த வசனத்தில் மூணாவது வசனத்துல பாத்தீங்கன்னா மீதியானியர், அப்புறம் அமலேக்கியர், அப்புறம் கிழக்கத்திய புத்திரர், ஈஸ்ட் மிடில் ஈஸ்ட் நம்ம சொல்லுவோம் இல்லையா, எல்லா அரபுக்காரங்கெல்லாம் சேர்ந்துன்னு ஒட்டகத்துல உட்காந்துக்கிட்டு அமலக்கீரியம் கூட்டுக்கிட்டு எல்லா கூட்டமும் வருது. இஸ்ரவேல் கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுற தோசம், இவங்க இருக்கிறதோ ஆப்கானிஸ்தான் வனாந்திரம், அங்க ஒன்னும் இல்ல, அவங்களுக்கு வேணும் எல்லாம் தேவையானதெல்லாம் போய் எடுத்துக்கணும்னு வந்திருக்கிறாங்க. பாருங்களேன், வந்து தொடச்சிட்டு போயிருவாங்க. ஏழு வருஷம் இதை பயங்கரமா செஞ்சிருக்கிறத பாக்குற ரொம்ப சேட் கண்டிஷன், ரொம்ப சேட் தான். இது ஏன் ஆண்டவர் அனுபவிச்சார், அவங்களுடைய பாவத்துக்கு வந்த தண்டனை. அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, ஓசியால சொல்றாரு, எனக்கு தர வேண்டிய காணிக்கை, எனக்கு தர வேண்டிய கணத்தை எல்லாம் அவங்க எடுத்துட்டு போய் பாகாலுக்கு கொடுத்தாங்க, பாகாலுக்கு கொடுத்தாங்க. அதுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு தண்டனை, ஆண்டவரை விட்டு பிரிந்து போகும்போது எல்லா நன்மைகளும் நம்மள விட்டு போயிடும் இல்லைங்களா, எல்லா நன்மைக்கு ஊற்று அவர் தான். அவரை விட்டு பிரிந்து போகும்போது எல்லா நன்மைகளும் போட எல்லா தீமைகளும் நமக்கு வரும் பாருங்களேன். அந்த தீமைகள் தான் இவர்களுக்கு வந்து, இவர்கள் அப்படியே ஒரு வெட்டிக்கிளி மாதிரி வந்து இவர்கள் தாங்க முடியாத நிலையில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் இல்லைங்களா, கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் அப்படின்னு. இந்த பகுதி படிக்கும் போது எனக்கு பர்சனலா ஒரு சில சூழ்நிலையில எனக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா அப்ளிகேஷன் என் வாழ்க்கையில இருந்துச்சு. நம்ம நினைச்சு பார்க்கணும், நம்ம வாழ்க்கையில அனுதின வாழ்க்கையில ஆண்டவர் செயல்படுறாரா, நம்மள நம்ம கிட்ட பேசணும்னா நம்ம வேலையில சில சூழ்நிலைகள் மூலமா, இல்ல நம்ம ஆபீஸ்ல, நம்ம வீட்டுல, இல்ல நம்மளுடைய எந்த ஒரு காலேஜ்ல நமக்கு நடக்கிற சூழ்நிலைகள் மூலமா ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறாரா? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீதியான் மக்கள் மூலமா சாப்பாடு கொடுக்காம அவங்களுக்கு பேசி இருக்கிறார் இல்லைங்களா, சாப்பாடு கொடுக்காம. நம்ம கிட்ட ஆண்டவர் சில நேரங்களில் பேசுறாரா அந்த மாதிரி அப்படின்னா, ஆமா இப்படித்தான் ஆண்டவர் தேவன், அந்த காலத்தில் செயல்பட்ட தேவன் தான் நம்ம வாழ்க்கையிலும் செயல்படுற தேவன், இப்படித்தான் நம்ம வாழ்க்கையிலும் பேசுறார். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவிக்கூடாத போகும்போது அவர் பேச 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 நான் மாட்டுத்தோலை போத்திக்கிட்டு இருக்கிற சொர்ணம் இல்லாத மனுஷன் மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பான், அசைய மாட்டேன். அவர் என்னன்னா சொல்லிட்டேன், என் பாவத்தை என்கிட்ட தான் பேசுறாரு எனக்கு தெரியுது, ஆனா நான் அசைய மாட்டேன், அப்படியே தான் உட்காருவேன், என்ன இது பண்ணாலும் அப்படியே தான் உட்காருவேன். நம்ம உட்காரும் போது நம்ம தோலுக்குள்ள உணரும்படிக்கு சில நேரங்களில் அவர் நம்ம வேலையின் மூலமாக, இல்ல நம்ம குடும்பத்தின் மூலமாக, நம்ம சுகத்தின் மூலமாக, பராமரிப்பின் மூலமாக நம்மளை உணரும்படிக்கு சில நேரங்களில் நம்முடைய ஆகாரத்தையும் தண்ணீரை கூட சபித்து நம்ம கிட்ட பேசுற அளவுக்கு அவர் பேசுறோம், பேசவும் செய்கிறார். அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும், அவர் பேசுறார் இல்லைங்களா. ஏன் நம்ம உணர்ற ஆளுங்கள கேட்கிற ஆளுங்களை தான் இங்க பாக்குறோம் இல்லைங்களா. அவங்க அவங்க கேட்கல, என்ன அவங்க செஞ்ச தவறு. எரேமியால சொல்றார் ஒரு வசனம் படிங்களா, 2:13, அங்க செஞ்ச என்ன தப்பு தான் செஞ்சிட்டோம் நம்ம, ஏன் ஆண்டவர் எங்களுக்கு இவ்வளவு கொடுமையை கொடுக்கணும். எரேமியா 2:13,
என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள்,
பாருங்களா. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில பராமரிப்புல மேகம் போல இருள் ஏன் வந்து சூழுது, ஏன் நல்லா செழிப்பா இருந்தத தமால்னு அடிக்கிற மாதிரி நம்மள ஏன் ஆண்டவர் தாழ்த்துறார் அப்படின்னா, நம்முடைய இருதயத்தை சோதிச்சு பார்க்க வேண்டிய ஒரு நேரம். நான் காலைல கூட சொன்னேன், நம்மளை சோதிச்சு பார்க்கலன்னா பெரிய சோதிக்க பார்க்காதவர்கள் பெரிய ஆபத்துல இருப்பாங்க, பெரிய ஆபத்துல மாட்டிக்குவாங்க. சோதிச்சு பார்க்க வேண்டிய நேரம் பாருங்களேன். சில நேரங்கள்ல இதுல ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் 2 தீமையை செய்தார்கள், ஜீவ ஊற்றாகிய எண்ணெய் விட்டுட்டாங்க, அவங்க இருதயம் என்னை விட்டு தூரம் போயிருச்சு, என்ன நேசிக்கிறது இல்ல, என்கிட்ட திருப்திய சந்தோஷத்தை நாடுறது இல்ல. என்ன ரெண்டாவது என்ன பண்ணாங்க, திருப்தி செய்யாத தண்ணீர் நிக்காத வெடிப்புள்ள தொட்டிகள். வெடிப்புள்ள தொட்டிகள்னா ஒரு பானையில ரொம்ப ஓட்டைங்க இருக்குதுன்னு வச்சுக்கோமே, தண்ணி ஊத்துறீங்க, நீங்க ஊத்துறத விட ஃபாஸ்டா கீழே போகுதுன்னு வச்சுக்கோம், அந்த மாதிரி பானைகளை அவங்க ஏற்படுத்திக்கிட்டாங்க. அப்படின்னா ஆண்டவர்கிட்ட சந்தோஷத்தை தேடுறது, ஆண்டவருடைய காரியங்கள்ல சந்தோஷமா இன்பமா இங்கதான் பரிபூர்ண ஆனந்தம் கர்த்தர்கிட்ட தான் இருக்கு. இந்த உலகத்துல எந்த சந்தோஷமும் இல்லை, எவ்வளவு தேடினாலும் பாவம் நம்மளை ஏமாத்திரதான் செய்யும். ஆண்டவர் தான் மெய்யான நிம்மதியும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறவர்னு அவரை விட்டுட்டாங்க, விட்டுட்டு இதை தேட போனாங்க. 2 தீமைகள் அவர்கள் செய்தார்கள். இதை நம்ம செய்யும் போது, அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நமக்கு ஆண்டவர் பல விதங்கள்ல பேச வரலாம், பல விதங்கள்ல பேச வரல, அதைத்தான் நம்ம பார்க்கணும். அந்த நேரத்தில் நம்ம இதயத்தை நம்ம சோதிச்சு பார்க்கணும், இதயத்தை சோதிச்சு பார்த்து அந்த இதயத்தை திருப்ப, ஆண்டவரே இது ஏன் என்னோடு பேசுறீர், இது காரணம் என்ன, என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். யோசிச்சு பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கத்தான் யோசுவா காலத்துல எவ்வளோ இந்த மோகாபியரையும் மீதியான் அமோரியர் அந்த 7 ஜாதிகளையும் கானானியரையும் எல்லாரையும் வீழ்த்தின ஜாதி இப்போ போய் கூணி குறுகி நாடோடிகள் மாதிரி கொகைக்கிட்ட போயிட்டு ஸ்டோன் ஏஜ்னு வாங்க. ஆதாம் காலத்துலலாம் ஸ்டோன் ஏஜ் மாதிரி வாழ்றது, இந்த எலக்ட்ரிசிட்டி இல்லை, ஒன்றும் இல்லை, இப்போ கொகையில் போய் வாழ்ற ஒரு காலம், அந்த காலம் அப்படி ஒரு காலத்துக்கு போகிற மாதிரி எவ்வளோ எதிர்காலம் இவங்களுக்கு இருந்துச்சு. எவ்வளோ அருமையான ஃபியூச்சருக்கு இவங்களை கூப்பிட்டு வந்தார் ஆண்டவர், எவ்வளோ அருமையான ஃபியூச்சர் நீங்கள் வாழ்ந்துருக்கலாம், எவ்வளவு பிராமிசஸ் அவர் கொடுத்தாரு, பாலம் தேனம் ஓடுற தேசத்தில் உங்களை உட்காரிச்சு செழிப்புள்ளதா ஆக்குற, நீ வாழாகாமல் தலையாக போற, என்னன்னோ சொல்லி கூட்டு வந்தாரு. எங்க போயிருக்காங்க பாருங்களேன், கூணி கற்பனை பண்ண முடியுமா தெரியல, ஒரு கோவணத்தை கட்டிக்கிட்டு அந்த பாறை பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இப்படி இப்படி பாத்துக்கிட்டு இருக்காங்க, மெலிஞ்சு போய் எலும்பெல்லாம் தெரியுது உடம்புல, அந்த மாதிரி இப்படி இப்படி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சேட் கண்டிஷன், ஏன்னா சேட் கண்டிஷன் பாருங்களேன். இஸ்ரவேல் ஜனங்க அப்படி போயிட்டாங்க. இவங்களா பார்த்தோம்னா இந்த தேசமா கானான் முழுவதுமும் மேற்கொண்டுச்சு, ஆமோரியர்களை அந்த தேசங்களெல்லாம் அடிச்சு மேற்கொண்டுச்சு, ஏன் இப்படி ஆனார்கள், எண்ணெய் ஜீவ ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். நம்ம இருதயத்துக்கெல்லாம் இது ஒரு பெரிய எச்சரிக்கை. நம்ம ஆண்ட சபைக்கு நம்ம ரெகுலரா வரலாம், கம்யூனியன் நம்ம ரெகுலரா எடுக்கலாம், நம்மளும் ஒழுங்கா காணிக்க கொடுக்கற மாதிரி இருக்கலாம், ஆண்டவர் அந்த ரங்கத்தை பார்க்கிறவர். நம்ம காலையில படிச்சோம், நம்ம இருதயம் தேவன்ல திருப்தியா மகிழ்ச்சியா அவர்ல சந்தோஷமா இல்லைன்னா நம்ம நிலைமையும் இப்படி போயிடலாம் பாருங்களேன். நம்ம நிலைமையும் இப்படி போயிடலாம், அது ரொம்ப பாத்துக்கணும். நம்ம வாழ்க்கையிலயும் கொள்ளைக்காரர்கள் போல் வந்து என்னென்ன வரும், பல காரியங்கள் வரும், இருளான பராமரிப்பு வரலாம், கட்டுப்படுத்த முடியாத இழிவான இச்சைகள் நம்மளை ஆட்கொள்ளலாம், பயங்கரமான பாவங்கள் சிந்தனைகள் நம்மளை கொல்ல அடிச்சு நம்முடைய சந்தோஷம் இல்லாம நிம்மதி இல்லாம நம்ம வாழ்க்கையை கெடுத்துறோம். அதான் பார்க்கறோம், ஒரு கொடிதான துன்பமான நிலைமை இஸ்ரவேல் ஜனங்க பாருங்களேன், ஒரு கொகை வாழ்க்கைக்கு திரும்பி போயிட்டாங்க. சரி, அடுத்ததாக ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்கிற பதில பார்ப்போம். 7 வசனத்துல இருந்து 10 வசனம் வரைக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரி பதில கொடுக்கிறார். இப்படி கொடுமையில இருக்கிறவங்க இன்னும் ஒரு நாள் அவங்க இருக்க முடியாதுன்னு கதறி கூப்பிடுறாங்க ஆண்டவரை. என்ன சொல்றாரு அவரு படிங்க, 7-10.
இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார், அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்பட பண்ணவும் செய்து எகிப்திய கையில் நின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையில் நின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும், நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள ஏமோருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னார்
என்று சொன்னார். முதல் வசனம் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு பாவம் செஞ்சார்கள், தண்டனை வந்துச்சுன்னு. இப்ப ஏழாவது வசனம், அவர்கள் ஜபம் செய்தார்கள், பதில் வந்துச்சுன்னு இல்லைங்களா. ஜபம், பதில், பாவம், தண்டனை, அது கனெக்ட் பண்றத பாக்குறோம். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் என்ன செஞ்சாரோ, ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார், ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். இது ஆக்சுவலா ரொம்ப வினோதமா ஒரு விதத்தில் வேடிக்கையா கூட இருக்கலாம். அவங்க எதுக்கு ஜபம் பண்றாங்க, இவர் என்ன செய்யறாரு, அவங்க எங்கன்னா போய் நம்ம மாட்டிக்கிட்டு நம்ம காரு நின்று போச்சு, ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னா நம்ம உடனே போன் பண்றோம், ஹெல்ப்லைனுக்கு போன் பண்ணி நான் நடுவில் மாட்டின்னுக்குறங்க அப்படின்னா, அவர் போய் ஒரு யாரோ ஒருத்தர் சைக்காட்ரிஸ்ட் அனுப்புறாருன்னு வச்சுக்கோம், இல்லைன்னா யாரோ ஒரு பிலாசபர் மாதிரி யாரோ ஒரு தத்துவ ஞானிய நம்மகிட்ட அனுப்புறாருன்னா நமக்கு எப்படி இருக்கும், நான் என்ன மாதிரி ஆபத்தில் இருக்கிறேன், என்னத்த கேட்டேன் நான் இவர்களை அனுப்புறீங்களேன்ற மாதிரி ஒரு ப்ராஃபிட்டை இவர் அமைச்சிருக்கிறார். பாருங்களேன், இவங்க வந்து ஆண்டவருடைய வல்லமை தெரியணும், ஒரு விடுதலை வீரன் வேணும்னா ஒரு பிரசங்கிய அனுப்புறார். ஏன் யெகோவா அப்படி செய்யறாரு, ஏன் அப்படி செய்யறாருன்னா, நமக்கு ரொம்ப முக்கியம், உடனடியா நம்ம அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கிறத விட ரொம்ப முக்கியமானது வந்து அவங்க ஏன் அந்த இக்கட்டில் மாட்டினாங்கன்றத நல்லா புரிஞ்சுக்கணும், உணரணும், அதை புரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புறார் பாருங்களேன். ஏன்னா உணர்வில்லாத அவர்கள் போய் இந்த இக்கட்டான சூழ்நிலையில ஏன் மாட்டினாங்கன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும், அதுக்காகத்தான் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புறார். நமக்கிட்டையும் ஆண்டவர் இப்படித்தான் சில நேரங்களில் நடந்துக்கிறது. யோசிச்சு பாருங்களேன், நம்மளும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து ஜபம் பண்றோம், ஆண்டவரே இந்த ஜபத்தை கேளும் அப்படின்னு. சில நேரங்களில் ஆண்டவர் ஜபத்தையே கேட்கறது இல்ல, பாஸ்டர் தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, ஜபத்துக்கு ஒன்றும் பதில் வந்த மாதிரியே தெரியல. ஆனா பாஸ்டர் பிரசங்கத்தை வார வாரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கிறது இல்ல. அந்த பிரசங்கத்தின் மூலமா தான் நமக்கு பதில் கொடுக்கிறாருன்றத நம்ம யோசிக்கிறது இல்ல பாருங்களேன். ஏன் இஸ்ரவேல் ஜனங்க வந்து இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி நம்ம நம்மளை ஒடுக்கிற சூழ்நிலையிலேருந்து உடனே தப்பிக்கணும், அதை தப்பிக்கிறதுக்கு முன்பதாக அந்த சூழ்நிலையில நம்ம ஏன் வந்தோம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் ஆண்டவருடைய நோக்கமா இருக்கு, அதுதான் ஆண்டவருடைய நோக்கமா இருக்கு. சில நேரங்களில் அந்த அந்த விடுதலையை விட அந்த 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 விடுதலை அந்த ஆபத்திலிருந்து நம்ம தப்பிச்சு பாதுகாப்புக்கு வர்றதை விட அங்க ஞானத்தை புரிஞ்சுக்கணும், நமக்கு ஞானம் வரணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. அதனால தான் ஒருத்தர் அருமையா சொல்லியிருக்காரு, ஆண்டவருடைய அக்கறை வந்து நம்ம வழியில்லாத வாழ்ற வாழ்க்கையை விட அதை விட ரொம்ப முக்கியமாக கவனம் செலுத்துறது நம்ம பரிசுத்தமா வாழ்ற வாழ்க்கையை கொடுக்கணும்ன்றதுதான் பாருங்களேன். பரிசுத்தமா அதுல தான் அவர் கவனமா இருக்கிறார். நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலை உடனே ஃபாஸ்டா வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கள், எனக்கு ஆபத்து வந்துருச்சு ஆண்டவரே நம்ம கதர்றோம். ஆனா ஆண்டவர் ஒரு சில நேரங்களில் பதில் கொடுக்கறது இல்ல, ஒரு சில நேரங்கள்ல அந்த சூழ்நிலையிலிருந்து சில காரியங்கள் புரிய வைக்க பாக்குறார். அது ஒரு சில நேரங்கள் அந்த சூழ்நிலையில ஆண்டவருடைய வார்த்தை. அதனாலதான் எவ்வளவு பெரிய கிருபை யோசிச்சு பாருங்க, பிரசங்கத்தை நம்ம சாதாரணமா எடுக்கக்கூடாது, அந்த பிரசங்கத்தின் மூலமா தான் பராமரிப்புக்கு பராமரிப்பு ஏன் நமக்கு அப்படி இருக்குன்ற காரணங்கள் பல காரியங்கள் அவர் வார்த்தையின் மூலமா தான் தெரிஞ்சுக்கலாம். ஏன் இவங்களுக்கு இப்படி ஒரு இருளான பராமரிப்பு, அவருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள் பாருங்களேன். அதை தான் வந்து சொல்றார், என் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாம போனதுனால தான் உங்களுக்கு இருளான பராமரிப்பு வந்திருக்கு, அதை அவங்களுக்கு விளக்குறாருங்க பாருங்களேன். அதனால தான் ஒரு ஏஞ்சல் ஒரு விடுதலை ஒரு ஜட்ஜு நியாயாதிபதியை அனுப்புறதுக்கு முன்பதாக அவங்க பாவத்தை அவங்களுக்கு உணர்த்தணும் என்பதற்காக ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புறார் பாருங்களேன். அந்த தீர்க்கதரிசி வந்து அவர் யார், அந்த தீர்க்கதரிசி அவர் ஒரு மனுஷன் தான், அது பாத்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசி தான் போட்டிருக்கு, ஒரு தேவதூதன் போடல. ரெண்டாவது அதிகாரத்தில் ஒரு தேவதூதன் வந்தார், இங்க ஒரு தேவதூதன் இல்ல, கர்த்தருடைய தூதன் வந்தார், இங்க தேவதூதன் இல்ல. அவர் வந்து அவங்களுடைய பாவம் அவங்க வெறும் முறுமுறுத்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு மாத்திரம் இல்லாம அவங்க பாவத்துல இருந்து உணர்ந்து பாவத்துல மனம் திரும்பி ஜபிக்கணும். ஜபிக்கும் போது விடுதலை வரணும். அப்படித்தான் அவர் திட்டமிட்டு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புறார். சரி, அந்த தீர்க்கதரிசி அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அவருடைய செய்தி என்ன? முதலாவது என்ன சொல்றாரு?
நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்திய கை நின்றும் உங்களை ஒடுக்கின யாருடைய கை நின்றும் உங்களை ரட்சித்து.
இஸ்ரவேலின் தேவன் ஆரம்பிக்கலையா? எட்டாவது வசனம்
கர்த்தருக்கு என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும்.
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால்,
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார் இல்லைங்களா. அப்படி ஆரம்பிக்கும் போது ஏன் அதை அப்படி ஆரம்பிக்கணும்? இஸ்ரவேலின் தேவன் அவரு அவருக்கு பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்க மற்ற ஜாதி தேவர்களை வணங்கிக்கிட்டு இருக்காங்க. அதை ஞாபகப்படுத்துறாரு, என் உடன்படிக்கையில நான் எவ்வளவு உண்மையா இருக்கிறேன், உங்களுக்கு உங்களுடைய தேவனாக என்னை ஒப்பு கொடுத்திருந்த இஸ்ரவேலின் தேவன். அவருக்கு அவருக்கு பேரே இல்லை இல்லைங்களா. ஹி வாஸ் நோ நேம்னு பேர் அவருக்கு. ஐ ஆம் தட் ஐ ஆம். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கிட்ட உடன்படிக்கை செஞ்சதுல இருந்து அதுக்கு எவ்வளவு உண்மையா இருக்கிறார்னா, இஸ்ரவேலின் தேவனாக பேரை வச்சுக்கிட்டார். நான் இஸ்ரவேலின் தேவனாக பெயர் வச்சிருக்கிறேன். ஆனா அவங்க அந்நிய தேவர்களை அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த டைட்டில ஞாபகப்படுத்தும் போதே அவங்களுக்கு ரொம்ப குத்துற மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்ன செஞ்ச எகிப்துல இருந்து அவங்களுடைய மிகப்பெரிய மீட்பின் சரித்திரத்தை அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறார். மீட்பின் சரித்திரத்தை ஞாபகப்படுத்துறார். அது அடிக்கடி உங்களுடைய பிதாக்களை நான் எகிப்திலிருந்து கொண்டு வந்து அவர்களுடைய அவங்களுடைய அவங்களுக்கு செஞ்சதனுடைய இல்லைன்னா எகிப்திலே இருந்து மகா பஞ்சத்தில் அவங்க வாழ்ந்திருக்கணும். அதுல இருந்து விடுவித்து உங்களை காப்பாத்தி நான் கூட்டு வந்திருக்கிறேன். கூட்டு வந்தது மாத்திரம் இல்லாம அப்புறம்
அடிமந்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்திய கையின் என்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையின் என்றும் உங்களை ரட்சித்து.
பாருங்களா, உங்களை ஒடுக்கின யாவருடைய கையில இருந்து உங்களை நான் காப்பாத்தி கூட்டு வந்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நீங்க ஒடுக்கப்படுறீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? என்கிட்ட காப்பாத்துறதுக்கு பவர் இல்லன்றதுனால இல்ல, விருப்பம் இல்லன்றதுனால இல்ல, அதுக்கு காரணம் நீங்க தான். உங்களை அவ்வளவு பெரிய எகிப்துல இருந்தே காப்பாத்தி கூட்டு வந்த, உங்களை ஒடுக்கிறவர்கள் எல்லாருக்கிட்ட இருந்தும் நான் காப்பாத்தி உங்களை கூட்டு வந்து இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன் இல்லைங்களா. அந்த தேசத்தை கொடுத்த உடனே என்ன நிலைமையில இந்த தேசத்துக்கு நீங்க வந்துட்டீங்க? தேசத்தை கொடுத்த எண்ணும் போது அவங்களுடைய நன்றி கெட்டத்தனம் அவங்களுடைய பாவத்தை ரொம்ப உணர்த்துறாரு. ஆண்டவருடைய கிருபை அவங்களுக்கு சரித்திரத்துல செய்த கிருபையை அவங்களுக்கு உணர்த்துறாரு. கொடுத்துட்டு என்ன செஞ்ச? நான்
அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு
கொடுத்து
நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தினுடைய எம்மையருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள்.
பாருங்களேன், நான் தான் உங்க தேவன். உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் தான் உங்கள் தேவன். நீ மற்ற தேவர்களுக்கு நீ வணங்க வேண்டியதில்லை, அவங்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. அது வெறும் கல்லு மண்ணு, அது பேசாது, அதுக்கு காது கேட்காது. அதை நம்ம தூக்கி வச்சா தான் இன்னொரு இடத்துக்கு போவோம். அதெல்லாம் கல்லு மண்ணு. நான் தான் ஜீவனுள்ள தேவன். என்ன நீ ஆராதிக்கணும், என்ன நீ வணங்கணும் அப்படின்னு அதுக்கு பயப்படவே பயப்பட வேண்டியதில்லைன்னு நான் சொல்லி இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணீங்க? என் சொல்லை கேளாமல் போனீர்கள். அதுதான் குற்றச்சாட்டு, ரொம்ப சுருக்கமான குற்றச்சாட்டு. ஆனா எல்லாமே உள்ளடக்கிய குற்றச்சாட்டு. அவங்களுடைய பிரச்சனை என்ன? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். அதுக்குதான் இந்த நிலைமைக்கு ஆனார்கள். பாருங்களேன், கொக மனுஷர்களா அவங்க ஆனது? கேவ்மென்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போனதுக்கு தான் அவங்களுக்கு வந்த எல்லா கொடிய துன்பத்துக்கும் காரணம். என் சொல்லை கேளாமல் போனீர்கள் அப்படின்றார். சொல்லி முடிச்சுட்டு சரி நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப அதிசயமா அந்த பிரசங்கம் வந்து முடியறதே இல்லை. திடீர்னு பாதியில் அதோடு முடிஞ்சு போகுது. சொல்லாமல் போனீர்கள் என்ன? சரி என்ன செய்யணும் இப்போ பாருங்களேன். யூஸ்வலா சொல்லாமல் கேளாமல் போனீர்கள் ஆகையால் அப்படின்னு வரணும் இல்லைங்களா. ஏன்னா எரேமியால, எரேமியா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 11:9 ரெஃபரன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா 25:1 படிச்சு பாத்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க செஞ்சீர்கள். ஆகையால் பாபிலோன்ல இருந்து நேபுகாத்நேசரை கொண்டு வந்து உங்களை நாங்கள் அடிமைத்தனத்துக்கு கொண்டு போக போறேன் ஆகையால் அப்படின்னு வரும். இங்க என்ன? கேளாமல் போனீர்கள், அதோடு நிக்க வச்சுட்டு என்ன ஆகுது? என்ன நெக்ஸ்ட் என்ன சொல்ல போறாரோன்னு ஒரு டென்ஷன்ல இருக்கும் போது ஆகையால் வர்றதே இல்லை. அடுத்ததாக என்னதான் பாக்குறோம்? ஒரு தேவ தூதன் போய் ஒரு மனுஷங்கிட்ட மல்லு கட்டின்னு அவர்கிட்ட கேட்டுன்னு இருக்கிறார், நீ இஸ்ரவேலை போய் காப்பாத்து அப்படின்றது. அதான் இதுல என்ன பாக்குறோம்னா, இதான் நம்ம உணரணும், நம்மள தாங்குற கிருபை, நம்மள தாங்குற கிருபை என்ன. வேதத்தினுடைய கடவுள் வந்து நம்மளை அழிக்கிறதுக்கு எல்லா காரணங்கள் இருந்து நம்மளை அசதலடிக்கணும், நம்மளை நாசம் பண்ணணும், நம்ம அதுக்குதான் தகுதின்ற நேரத்திலையும் அவருடைய கிருபை நம்மள தொடர்ந்து தாங்குது. பாருங்களேன், அதைத்தான் இந்த அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். ஏன் நம்மள அழிக்கணும் அவரு, ஆனா இ ஸ்லோ டு ஹேங்கர் அப்படின்னு பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. இ ஸ்லோ டு ஹேங்கர், அவர் ரொம்ப சீக்கிரம் நம்மள மாதிரி கோவப்படுறவர் இல்ல, கோவப்படுறதுக்கு ரொம்ப தாமதிப்பார். அந்த மாதிரி ஒருவேளை அவர் சொல்லி இருக்கலாம், இவ்வளவு என் சொல்லை கேளாமல் போனீர்கள், எத்தனை பேரை வச்சு உங்களை நான் காப்பாத்துறது, ஒன்னா ரெண்டா, ஒத்னியல வச்சு ரீஷா குஷதாயம் கிட்ட இருந்து காப்பாத்தின, இந்த ஏகூத வச்சு எக்லான் கிட்ட இருந்து காப்பாத்தின, ஷாம்கார வச்சு காப்பாத்தின, இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். டெபோரா பாராக்க வச்சு சிசேரா கிட்ட இருந்து காப்பாத்தின, நீங்க முடிஞ்சிச்சு உங்க கதை, இன்னமே உங்ககிட்ட இருக்க முடியாது, அழிந்தீர்கள் நீங்கள், கிருபையின் கதவை மூடி போச்சு, அப்படியெல்லாம் அவர் சொல்லாம தொடர்ந்து காப்பாத்துறதுக்கு ஓடுறார். என் சொல்லை கேளாமல் போனீர்கள், ஆனாலும் என் கிருபை இன்னும் உங்களை தாங்க செய்யும் அப்படின்னு ஓடுறார். பாருங்களேன், காப்பாத்துறதுக்கு அடுத்ததாக தாங்க பாக்குறோம், ஆனால் அவருடைய கிருபையை பார்க்கிறோம் இல்லைங்களா. இது வரும் இஸ்ரவேல் சரித்திரம் மாத்திரம் இல்லை, யோசிச்சு பாருங்களேன், இது நம்மளுடைய சரித்திரம் கூட. எத்தனை தடவை ஆண்டவருக்கு திருப்பி 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 விரோதமாக அவருடைய பராமரிப்பு நம்மளை அடிச்சாலும், நம்மளுடைய இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு தொடர்ந்து ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம போறோம் இல்லைங்களா. ஆனாலும் அவர் கிருபை தொடர்ந்து வந்து நம்மளை தாங்குது, நம்மளை காப்பாத்துது, அதைத்தான் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. அவரை நோக்கி நம்ம கூப்பிட்டு அவர்கிட்ட ஓடும் போது இன்னமே முடிஞ்சு உன் கதைன்னு சொல்றவரே கிடையாது. எத்தனை தடவை திருப்பி திருப்பி அவர்கிட்ட போறது, திருப்பி திருப்பி போனாலும் அந்த கெட்ட குமாரனுக்கு அப்பா ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிற மாதிரி அப்படித்தான் ஆண்டவர் வந்து கட்டி பிடிச்சுக்கிற. அதான் அந்த மாதிரி தேவனை தாங்க இங்க பாக்குறோம். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், ஐஸ்வர்யம் உள்ளவர், அதான் இங்க பாக்குறோம். அவர் ஜட்ஜ்மெண்ட்டை நிறுத்திட்டு அவங்கள காப்பாத்தலான்னு போறார். இப்ப பாக்குறோம், ரெண்டு காரியத்தை பார்த்து முடிச்சோம். இஸ்ரவேலுடைய கொடுமையான துன்ப நிலை, ஆண்டவர் அவருக்கு கொடுத்த வினோதமான பதில், உடனே விடுதலை கொடுக்காம ஒரு தீர்க்கதரிசி அனுப்பிச்சு அவங்கள உணர செய்கிறார். நீங்க எங்க இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் வந்து என் வார்த்தையை கேளாமல் போனீர்கள், அதான் காரணம். பராமரிப்பில் உங்களுக்கு இருள் இருக்கிறதுக்கு காரணம் என் வார்த்தைக்கு உங்களுடைய கீழ்ப்படியாமைதான் காரணம். அதை சொல்லி முடிச்சுட்டு இப்போ ஒரு ஒரு டெலிவரர், ஒரு விடுதலை செய்கிற ஒரு மனிதனை அவர் தயார் செய்யறத பாக்குறோம். 11 இருந்து படிப்புமே.
அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதரானவர் வந்து அபியேசியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆடைக்கு சமீபமாய் அதை போரடித்தான்.
சரி, இது ஒன்னா வசனங்களை பார்த்துட்டு போயிடலாம், நமக்கு நேரம் இல்லை. இதுல பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு விடுதலை ஏற்படுத்தணும், மிகப்பெரிய செயல் ஏற்படுத்தணும், மீதியான் கிட்ட இருந்து காப்பாத்தணும், சாதாரணப்பட்டது இல்ல, அது ஒரு செயலை ஏற்படுத்தணும். இது ஒரு தேச விடுதலையுடைய விஷயம். இது பாத்தீங்கன்னா, இப்ப எல்லாருக்கும் பப்ளிக் அனௌன்ஸ் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணின்னு இல்லாம இவர் என்ன பண்றாரு, அதை ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா, அந்த கர்த்தருடைய தேவ தூதனானவன் போய் ஒரு மரத்துக்கீழே உட்கார்ந்தார். எவ்வளவு சிம்பிளா ஆரம்பிக்குது பாருங்களேன், ஒஃப்ரான்ற ஒரு ஓக் ட்ரீ கிட்ட கீழே உட்கார்ந்தார். உட்காந்துட்டு அவர் செலக்ட் பண்ற ஒரு மனுஷன், தனி மனுஷன், அதுவும் தாழ்மையான ஒரு தனி மனுஷன், அவர் கிடியோன் வந்து அவங்க அப்பா பேர் வந்து அதுலயே போட்டிருக்கு, ஜோயஷ். 14 வசனத்துல பாக்கலாம், ஜோயஷ். அவர் மனாசா கோத்திரத்தை சேர்ந்தவர், மனாசா கோத்திரத்தை சேர்ந்தவர். அவங்க அப்பா இன்னமும் உயிரோடு இருக்கிறார், ஆனா அவங்க அப்பா வந்து பாகாலை ஆராதனை பண்ணி அவங்க வீட்டிலேயே பாகாலுக்கு ஒரு ஆலயத்தை கட்டி வச்சிருக்கிறவர். அந்த மாதிரி ஒரு அப்பா இவர், அவருடைய பையன். ஒருவேளை இவர் பேசுற இதெல்லாம் பார்த்தோம்னா, அவருக்கு பாகால் எல்லாம் போய் பால நம்பாம ஒரு மனுஷனா அவர் இருக்கலாம். அவருக்கு வந்து இந்த தேவதூதன் அவர்கிட்ட பேசுற விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பல பாடங்கள் அதுல நம்ம படிச்சுக்கலாம். அவரு இது கர்த்தருடைய தேவதூதன் ஆனவர்னா யார் இவரு, இது சாட்சாத் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா அவருக்கு மட்டும்தான், சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு தூதன் இல்லைங்களா. அவர் நிரந்தரமாக மனுஷ சொரூபம் எடுத்து மனுஷனா மாறுவதற்கு முன்பதாக பின்னாடி பழைய ஏற்பாடுல பல நேரங்கள்ல அவர் மனுஷனாக தென்பட்டார். அதுல ஒரு காட்சி, இந்த ஒரு காட்சி கிடியோனுக்கு அவர் காட்சி அளித்து அவர் அங்க வருதை நம்ம பாக்குறோம். ஏன்னா 19வது வசனத்துல சொல்லப்படுது, என்ன சொல்லப்படுது அவரை பத்தி, என்ன சொல்லுது, பாருங்களா, அப்பொழுது கர்த்தர் தூதனானவர் சொல்லிட்டு அங்க கர்த்தர்னு ஒரு க்ளூ கொடுக்குது. கர்த்தர்னு இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா யாவே, யாவே என்ற பேர் வந்து இன்கம்யூனிகபிள் நேம் ஆஃப் காட்னுவாங்க. அந்த பேரை யாருக்கும் கொடுக்க மாட்டார் அவர். சிலதெல்லாம் கடவுளுடைய குணாதிசயங்களும் அவருடைய பேரும் மற்றவர்கள் கொடுக்க பரிசுத்தம் அவர் ஷேர் பண்ணிக்குவார். ஆனா இறையாண்மை உள்ள குணாதிசயம் அவர் ஷேர் பண்ண மாட்டார் இல்லைங்களா. சில குணாதிசயங்கள்லாம் அவர் இன்கம்யூனிகபிள்னுவோம். அந்த மாதிரி இவருக்கு யாவேன்னு பேர் வருது. அப்படின்னா நிச்சயமாவே இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தான், அவர்ல பிரிய முடியாத இருக்கிற இயேசு கிறிஸ்துவ தான் இது குறிக்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, இவர் வந்து கிடியோனுடைய சூழ்நிலையை பார்ப்போமே. கிடியோன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, தனிமையா மனுஷன் கோதுமை என்ன பண்றாரு,
கோதுமையை மீதியானின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான்.
ஒரு கிடியோன் அவர் வேலை செஞ்சிட்டு இருக்காரு, தனிமையா இருக்கிறாரு. தனிமையா இருக்கும்போது தான் அநேக டைம்ல ஆண்டவர் நம்மளோடு பேசுறது இல்லைங்களா. தனிமை தான் ஆண்டவருடைய ஐக்கியத்துக்கு ரொம்ப இதா இருக்கிறது. அவர் தனிமையா இருக்கிறார். தனிமையா இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் தன்னுடைய வேலையில ஈடுபட்டு இருக்கிறார். ஒரு அவர் ஒரு சோம்பேறி இல்லைன்னு காட்டுது பாருங்களேன். ஏன்னா இதுக்கப்புறம் பார்க்க போறோம் அவருக்கு 10 அதிகமான வேலைக்காரர்கள் இருந்தார்கள் அப்படின்னு இப்போ வரப்போகுது. ஆனா இவர் அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறார். வேலையை செஞ்சிட்டு இருக்கிறத பாக்குறோம். செஞ்சிட்டு இருக்கும்போது அவர் ஒரு குச்சியில அந்த கோதுமையை அடிச்சுக்கிட்டு இருந்தார். அப்படின்னா குச்சியில அடிச்சுட்டு இருந்தார்னா அந்த கோதுமையெல்லாம் அந்த காலத்துல வந்து ஒரு மாடை போட்டு அதை சுத்த விடுவாங்க இல்லைங்களா. அப்படின்னா என்ன, குச்சியில அடிச்சுக்கிட்டு இருந்தாம என்ன, ஏதோ மிச்சம் மீதி கொஞ்சம் இருக்குது, அதை அடிச்சுக்கிட்டு இருக்கிறார். அதை தான் பாக்குறோம். அது மாத்திரம் இல்லாம அவருடைய வேலையை அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. கோதுமையை அடிச்சுட்டு இருக்கிற ஒரு வேலை, அது எங்க செஞ்சிட்டு இருக்கிறாரா, ஆலைக்கு, வைன் பிரஸ் இங்கிலீஷ்ல போட்டிருக்கு ஆலைக்கு. அப்படின்னா அந்த சூழ்நிலை பாருங்களேன், ரொம்ப பயந்து போய் நடுநடுக்கத்தோடு தனியா கொஞ்சோண்டு கோதுமை இருக்குது, அந்த கோதுமை எப்படியாவது காப்பாத்தணுமே சொல்லி இந்த கோதுமை கதிர் அடிப்பாங்க. கதிர் அடிக்கிறதுன்றது எல்லாம் அந்த இதெல்லாம் கதிர் எல்லாம் பறக்கிறதுக்கு அதெல்லாம் எங்க செய்வாங்கன்னா மலை மேலதான் செய்வாங்க அந்த காலத்தில். ஏன்னா மலையில தான் புஷ்னு காத்தடிக்கும், காத்தடிக்கும் போது அந்த கோதுரை கதிர் அடிக்கும் போது அந்த காத்துல பறந்து போவோம். இந்த மனுஷன் எங்க செய்யறாரு, ஆலையனா ஏதோ பூமி கீழே ஒரு பெரிய இது ஓட்ட மாதிரி பண்ணிருப்பாங்க, அங்கத்தான் ஆலையை ஊத்தி திராட்சை எல்லாம் போட்டு மெரிக்குவாங்க. அதுக்குள்ள யாரும் பார்க்காத மாதிரி ஆலையில போய் கோதுமை அடிக்கிறதுனா அது ரொம்ப செய்யாத ஒரு முட்டாள்தனமான காரியம். இதையே அங்க செஞ்சுட்டு இருக்காருன்னு போட்டிருக்கு. மீதியானுக்கு பயந்து அங்க யாராவது பார்த்து இந்த சாப்பாடும் நமக்கு கிடைக்காம போயிடப்போது அப்படின்னு ஓரத்துல ஒளிஞ்சு பயந்துகிட்டு செஞ்சுட்டு இருக்காரு. பாவம், ஒரு சோகமான நிலைமையில அவர் இருக்கிறார் சாப்பாட்டுக்கு. சாப்பாட்டு கூட பயந்துகிட்டு செஞ்சுக்கிற மாதிரி ஒரு நிலையில இருக்கிறார். சரி, இந்த தேவ தூதன் வந்து அவர்கிட்ட என்ன செய்தி கொடுக்கிறார் பாருங்களேன். ரொம்ப சோகமான நிலையில இருக்கிற ஒரு நிலைமை.
கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே
இது வந்து தேவதூதன் அங்க உட்காந்துகிட்டு இவரு இங்க மாதிரி ஒளிஞ்சு கூடி குறுகிட்டு அடிச்சிட்டு இருக்கும்போது தேவதூதன் வந்து பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்ன உடனே கிதியோனுக்கு தலையெல்லாம் சுத்துது, தலையெல்லாம் சுத்துது. இவர் என்னத்தை சொல்றாரு, அவர் என்ன என்ன பதில் கொடுக்கிறார் அதுக்கு.
அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியான கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே
என்றார். இந்த ஒரு வாழ்த்துதல், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்ற ஒரு வாழ்த்துதல் கிதியோனுக்கு 100 கேள்விகளை எழுப்புது. ஆ அப்படின்றாரு உடனே, இப்படியா என்ன கூப்பிடுறது அப்படின்னு. ஆ அப்படின்னு என்ன சொல்றாரு, கர்த்தர் எங்களோடு இருந்தால் எனக்கு என்னத்துக்கு இந்த கேதி, எங்களுக்கு என்னத்துக்கு இந்த கேதி. மீதியான் கையில ஒப்பு கொடுத்துட்டு அவர் காப்பாத்தினாரு, பழைய காலத்துல காப்பாத்தினாரு. அந்த காப்பாத்தின அற்புதங்கள்லாம் எங்க, எங்களை மீதியான் கையில ஒப்பு கொடுத்து எங்களை கைவிட்டுட்டாரு, நாங்கள் இப்படி இருக்கிறோமே, இப்படி ஒரு நிலைமையில நாங்க ஆயிட்டுமே, அவர் எகிப்துல செய்த அற்புதங்கள்லாம் எங்க, மீதியான்கிட்ட எங்களை கைவிட்டுட்டாரே அப்படின்னு ஒரு ஒரு பயங்கர ஒரு முறுமுறுப்போடு அவர் சொல்றத நம்ம கேட்கலாம் இல்லைங்களா. அது வெறும் கிதியான் ஒண்ணு இல்ல, நம்மளும் அப்படித்தான் இருக்கலாம் இல்லைங்களா. சில நேரங்கள்ல ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், நீங்க பயப்படாதீங்க அப்படின்னா நம்ம மனசுல என்ன தோணுது, ஆண்டவர் காண்டி நம்மளோடு இருந்தார்னா எனக்கு ஏன் இந்த கதி, எனக்கு ஏன் இந்த சிக்கல், எனக்கு ஏன் இந்த வருத்தம், எனக்கு ஏன் இந்த வறுமை, எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த வியாதி, நம்மளும் கேட்டுக்கிறோம் இல்லைங்களா. கர்த்தர் நம்மளோடு இருந்தா நமக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனைகள், ஏன் இவ்வளவு வறுமை அப்படி எல்லாம் நம்ம யோசிச்சுக்கிறோம். ஏன்னா கிடியோனுடைய குழப்பம், அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் அந்த தேவ தூதன் ஏற்கனவே வந்து பதில் சொல்லிட்டார் இல்லைங்களா, சொல்லிட்டார். அதுக்குதான் இந்த கிடியோனுடைய கேள்விகளுக்கு அந்த மக்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு தான் ஏற்கனவே ஒரு தீர்க்கதரிசியின் மூலமா அந்த பதில் வந்துருச்சு, என் சொல்லை கேளாமல் போனீர்கள். அதுக்காதான் இந்த நிலைமை, அதுக்குதான் இந்த நிலைமை, அதுக்கு பதில் அங்கேயே வந்துருது பாக்குறோம். சரி, அதுக்கு ஒரு இவர் அருமையாக ஒரு பதில் கொடுக்கிறார். என்ன என்ன சொல்றாரு,
அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடைய போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார்.
ரொம்ப ஒடுக்கப்பட்ட பயந்திருக்கிற ஒரு நேரத்துல, ரொம்ப மனசே தோய்ந்து போன நேரத்துல, சாப்பாட்டு கூட எங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு சாப்பிட்டு சாப்பாட சேகரிக்கிற நேரத்துல வந்து இவர் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு அதை கவனிச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு அந்த தேவதூதன் சொல்றாரு. கிதியோன் அதுக்கு பதில் கர்த்தர் எங்களோடு இருந்தால் அப்படின்றார் இல்லைங்களா. அதை கவனிச்சு பாத்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கு. அவர் தேவதூதன் வந்து உன்னோடு இருக்கிறார் என்றார், கிதியோன் என்ன சொல்றார், எங்களோடு இருந்தால். அவர் முழு தேசத்தை அது என்ன காட்டுதுன்னா, அவருக்கு எவ்வளவு அந்த மக்கள் மேல பாரம் பற்று, அந்த மக்கள் மேல எண்ணம் இருந்துச்சு. ஒருவேளை அந்த மக்களை விடுவிக்கணும்னு ஜபம் பண்ணிக்கிட்டு, அந்த மக்களை விடுவிக்கணும்னு ஏதாவது செய்யணும்ன்ற ஒரு நெருப்பு அவருக்குள்ள கொதிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். அதனால தான் பராக்கிரமசாலி. ஒருவேளை கையில அந்த கதிர் அடிச்சுக்கிட்டு இருக்கலாம், கதிர் அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவருக்கு அந்த மீதி ஆண்கள அந்த கதிர் அடிக்கிற மாதிரி அடிக்கணும்ன்ற கோபத்தில் அவர் அடிச்சுக்கிட்டு இருக்கலாம் ஜோரா இல்லைங்களா. அதுக்குதான் ஒருத்தர் அருமையா சொல்றாரு, ஆண்டவர் வந்து அந்த வேலையில ஒருத்தர் அழைப்பு கூப்பிடும் போது அவங்க என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு கவனிக்கணும். அந்த வேலைக்கு ஏற்றபடி தான் ஆவிக்குரிய விதத்தில் அவர் வேலை கொடுக்கிறாரு. பேதுருவெல்லாம் பார்த்தா மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவனா நான் மாத்துகிறேன் அப்படின்னு கூப்பிட்டாரு. இப்போ ஒருவேளை கிதியானுக்கு சொல்லல, அவரு அப்படி சொல்லலாம், நீ கோதுமையை தான் கதிர் அடிச்சுக்கிட்டு இருக்க, மீதியானுடைய கதிர் அடிக்க வைக்க உன்னை கூப்பிடுறேன், வா அவங்கள இதை அடிக்கிற மாதிரி நீ அடிக்கணும் அப்படின்னு உன்னை அழைக்கிறேன் அப்படி இருக்கலாம். சரி, பார்க்கும்போது அவருக்கு பாருங்களேன், அவருக்கு அவருடைய கேள்வி ஒரு விதத்துல நம்மள மாத்தான் அவர் கேட்கற மாதிரி இருக்கு. இப்படி நிலைமை நாங்க இருக்கிறோமே கேட்கற மாதிரி இருக்கு. ஆனா ஆண்டவர் அதுக்கு அருமையான பதில் கொடுக்கிறார் பாருங்க. நேரா எதுக்குமே அவர் பதில் கொடுக்கல, அந்த வசனம் அழகா ஆரம்பிக்குது. என்ன, கர்த்தர் கர்த்தர் இங்கதான் அவர் கர்த்தர்னு பேரே வருது, அவனை நோக்கி இங்கிலீஷ்ல வருது, த லார்ட் லுக்ட் அட் ஹிம். ரொம்ப அருமையா பார்த்தார், நோக்கி பார்த்தார் பாருங்களேன், நோக்கி பார்த்தார். அது ரொம்ப விசேஷமானது, ரொம்ப விசேஷமானது. அவரை நோக்கி பார்த்தார், ஒரு பாக்கியமான பார்வை. நம்மளும் ஜெபம் பண்றோம், ஆண்டவரே உம்முடைய முகத்தின் பிரகாசம் எங்க மேல வீச செய்யும் ஆண்டவரே, அப்போ எங்களுக்கு ரட்சிப்பு ஏற்படும், அப்போ எங்களுக்கு விடுதலை ஏற்படும் அப்படின்னு. இந்த கிதியோனுடைய கேள்விகளுக்கு எல்லாம் கர்த்தருடைய ஒரு பார்வை போதுமா இருந்துச்சு. அவரை நோக்கி பார்த்தார், ஒரே பார்வை தான் பாருங்களேன், ஒரு பாக்கியமான பார்வை. அந்த பார்வைக்காக நம்மளும் ஏங்கணுங்க. நம்முடைய கேள்வி, நம்முடைய சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் பதில் அந்த பார்வை தான், அவருடைய ஒரு பார்வை இல்லைங்களா. நம்முடைய எதிர்காலத்தை கர்த்தருடைய பிரசன்னத்தோடு தைரியமா சந்திக்கக்கூடிய வல்லமா அவருடைய பார்வை தான் அவர் கொடுத்துச்சு. ரொம்ப விசேஷம் அந்த பார்வையில இருக்கு அவருடைய பார்வை. ரொம்ப ஒரு பரிதவிப்போடு, ஒரு அன்போடு அந்த பார்வை பார்த்து அவருடைய பயத்தை எல்லாம் அமைதிப்படுத்தி பாருங்க. ஒரு வசனம் படிப்போம், சங்கீதம் 83.
தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம்.
பாருங்களேன், உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அதான் அவருக்கு அங்க நடந்தது. அவர் கேட்ட அப்செக்ஷன், அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில் அந்த பார்வை. அந்த பார்வை என்ன பண்ணுச்சு, கிடியோனே அவனுடைய கேள்வி தொந்தரவுக்கெல்லாம் பதிலாக அந்த மனுஷனையே மாத்திருச்சு. பாருங்களேன் ரொம்ப வினோதமான பார்வை. அந்த பார்வையை பார்த்து ஒருவேளை கிடியோனுடைய ஆத்மாலேயே பெரிய வெளிச்சம் வந்திருக்கும், பெரிய ஒரு நம்பிக்கை வைராக்கியம் வந்திருக்கும். அது மாத்திரம் இல்லாம அவருக்கு ஒரு கட்டளையும் கொடுக்கிறாரு. என்ன
கட்டளை?
அந்த பார்வை பார்த்துட்டு உனக்கு நான் கொடுத்த இந்த பலத்தோடு நீ போ, ஒரு கமிஷன், ஒரு வேலை, நீ போ, போய் தொடர்ந்து நீ ஒரு கமிஷன் கொடுக்கிறார், போ, உனக்கு இருக்கிற இந்த பலனோடு நீ போ. ஒரு ப்ராமிஸும் கொடுக்கிறார், மீதியானை இஸ்ரவேலை மீதியான் கையிலிருந்து நீ ரட்சிப்பாய். அவர் கிடியோன் மறைச்சு பார்த்திருந்திருப்பாரு, நானா நானா போறது அப்படி என்ன சொல்றாரு இவரு, முதலே அவருக்கு தலையெல்லாம் சுத்துது, நானா என்னும் போது இன்னும் அவருடைய அதிகாரத்தை ஊர்ஜிதம் படுத்தும் படிக்கு என்ன சொல்றாரு,
உன்னை
அனுப்புகிறவர் நான் அல்லவா, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நான் இல்லைங்களா, மோசேவை அனுப்புனது நான் அனுப்புகிறேன், வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு இருக்கு, நான் உன்னை அனுப்புகிறேன், போ, உனக்கு வெற்றியை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரத்தை ஊர்ஜிதப்படுத்தி அவருக்கு ஒரு கமிஷன் கொடுத்து ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலை நிச்சயமா வெற்றி பெறும்ன்ற ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்து அவருடைய அதிகாரத்தின் மேல அந்த ஆணையை கொடுத்து அவரை அனுப்புறத பாக்குறோம். சரி, அந்த வாக்கு தத்துவத்தெல்லாம் வாங்கின கிடியோன் என்ன செய்யறாரு, உடனே ஏதோ போகிறேன் ஆண்டவரே அப்படின்னு போறாரா, என்ன செய்யறாரு?
அதற்கு
அவன், ஷாக் வாங்குறது, திருப்பியும் ஏன்னா அவருக்கு திருப்பியும் பெரிய ஷாக்கு. இது சொன்னது இல்லாம முதலே என்ன பராக்கிரம சாரி நீட்டிங்க கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரு, அதுலயே ஆ இப்படி எல்லாம் ஆயிடுச்சுன்னு அவர் பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு, நீ போ அப்படின்னா அவருக்கு இன்னமும் ஷாக்கு. ஏன்னா குடும்பத்திலேயே எங்களுடைய மனாசே கோத்திரம் தான் ரொம்ப பலவீனம், யூதா கோத்திரத்துல பிறக்கல, யூதா கோத்திரம் பெரிய கோத்திரம் இல்லைங்களா, மனாசேன்றது ரொம்ப பலவீனமான கோத்திரம், எங்க ஃபேமிலியிலேயே ரொம்ப சிறிதான ஆளு, நான் தான், என்ன போய் போ சொல்றீங்களே அப்படின்னு தன்னுடைய குறைய பத்தி, தன்னுடைய தகுதி அற்ற தன்மையை பத்தி அவர் உணர்ந்து அதை அவரு உண்மையா சொல்றாரு. சொன்ன உடனே ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு, இது பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ப்ராமிஸ், கிடியோனுக்கு ஒரு ப்ராமிஸ் அவர் கொடுக்கிறாரு. இது வந்து சாதாரணமா நம்ம எடுத்துக்க கூடாது, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன், வீட்டுல போட்டுக்கிறது, அங்க போட்டுக்கிறது, எப்ப பாரு, அது சொல்லிக்கிறது இல்ல, இது ஒரு ரொம்ப கிளாசிக் ப்ராமிஸ். எப்ப பாரு தேவனுடைய ஊழியக்காரங்க ஆண்டவர் தனக்கு அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்கும் போது அவங்களுடைய தயக்கத்துக்கும் அவங்களுடைய எதிர்ப்புக்கும் அவங்களுடைய சாக்கு போக்குக்கும் ஆண்டவர் பயன்படுத்தின பெரிய ஒரு வாக்கு தத்துவம் இதுதான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், மோசே என்னென்னவோ சொல்லி பார்த்துட்டார், எனக்கு பேச வராது, எனக்கு போக மாட்டேன், என்னென்னவோ சொல்லி பார்த்துட்டார், வேற யாராவது அனுப்புங்க, என்ன ஆளை விடுங்கன்னு. கடைசியில் அவர் வாய் அடைச்சது என்ன, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன். ரொம்ப பெரிய ப்ராமிஸ்ங்க அது. மோசே வாயடைச்சு போனது அதனால தான். ஏன், யோசுவாவை எடுத்து பாருங்க, யோசுவாவை சொல்லும் போது நான் மோசேவோடு இருந்த மாதிரி உன்னோடு நானும் இருப்பேன். இதாங்க கடவுளுடைய ப்ராமிஸ், உடன்படிக்கையின் ப்ராமிஸ். இது ரொம்ப பெரிய ப்ராமிஸ், இதுக்கு மிஞ்சி கடவுள் ஒரு பெரிய காரியத்தை கொடுக்கவே முடியாது. நான் உன்னோடு இருப்பேன், இந்த ப்ராமிஸை வச்சுக்கிட்டு நீ எதை வேண்டாலும் சந்திக்கலாம், எதை வேண்டாலும் ஜெயிக்கலாம். அதுதான் புரிஞ்சுக்கணும் அவருடைய பெரிய காரியம். இதை விட பெரிய ப்ராமிஸ் கடவுள் கொடுக்கவே முடியாது. நீ என்ன வேண்டாலும் சந்திக்கலாம், இதை வச்சுக்கிட்டு என்ன வேண்டாலும் உன்னால சமாளிக்க முடியும். இந்த ப்ராமிஸ் எங்க எப்படி என்ன அதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கறது இல்ல, யார் நான் கூட இருக்க போறேன், அதுக்கு ஒண்ணுதான் பதில், அது ஒன்னு இருந்தா போதும், அவர் நம்மளோடு இருப்பார். இப்போ கிதியோன் சொன்ன மாதிரி, நான் சின்ன கோத்திரத்தில் பிறந்தவன், என் குடும்பத்திலேயே நான் சின்னவன், அது எல்லாத்துக்கும் போதுமானது அவருடைய பிரசன்னம். அதான் சொல்ற, நான் உன்னோடு இருப்பேன். ரொம்ப ரொம்ப அருமையான ப்ராமிஸ், அந்த அஷூரன்ஸோடு அது அது போதுமான ஒரு ப்ராமிஸ். சரி, தொடர்ந்து படிங்க.
ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார்.
பாருங்களேன், அது ரொம்ப அதிசயமான ஒரு ப்ராமிஸ். நான் உன்னோடு இருப்பதுனால் நீ மீதியானை முறியடிப்பது எப்படி முறியடிப்ப, போய் ஒரு மனுஷனை வெட்டி அவன் தலையை வெட்டினா அது பெரிய விஷயமா, தலையை வெட்டு ஒரு மனுஷனை, அவ்வளவு ஈஸியா போய் மிதியான நீ ஜெயிக்க போற, அவ்வளவு ஈஸியா ஆக போகுது இந்த வேலை. படிங்க.
அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தய கிடைத்ததனால் என்னோட பேசுகிறவர் தேவரே தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான்.
சரி, இப்ப கிடியன் என்ன கேட்கிறாரு? சரி, நீங்க தான் பேசுறது. அவருக்கு அப்படியே ஒரு எமோஷனல் ஆயிட்டு இருக்கு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நீங்க தான் என்கிட்ட பேசுறது இருந்தா அவருக்கு இன்னமும் கன்வின்ஸ் ஆகல. எனக்கு இன்னொரு அடையாளத்தை காமிங்க. நான் உன்னோட இருக்கிறேன்னு கூட விடல. இன்னொரு எனக்கு ஒரு அடையாளத்தை நீங்கள் காமிக்கணும். ஏன்னா அவருக்கு பெரிய சந்தேகம். இன்னொரு அடையாளத்தை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இன்னும் தொடர்ந்து பேசணும், தொடர்ந்து அவர்கிட்ட அவருடைய ஐக்கியத்தை நாடணும்ன்றதுக்காக தயவு செய்து போயிடாதீங்க. நான் போய் உடனே உங்களுக்கு நான் ஏதாவது எடுத்துட்டு வர்றதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க. என் மேல உங்களுக்கு தயவு இருந்துச்சுன்னா அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் ஓடுறார் இல்லைங்களா. அந்த காலத்துல எல்லாம் நம்ம உடனே போய் ஃபாஸ்ட் ஃபுட்லயோ எங்க எம்பையர்லயோ ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்துட முடியாது. போய் அவரு ஆட்டை வெட்டணும், ஆட்டை வெட்டி சமையல் செஞ்சு இல்லைங்களா, அவரு சூப்பு பண்ணி கறி பண்ணி அப்புறம் புளிப்பில்லாத அப்பம் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி வர்றார். ஓடி வர வரைக்கும் அவர் அங்கேயே உட்காந்துகிட்டு இருக்கிறார். உட்காந்துகிட்டு இருந்து என்ன பண்றாரு, அதை எடுத்துட்டு வந்து வைக்கிறார். வச்ச உடனே அவர் என்ன சொல்றாரு, அந்த பாறை மேல வை இல்லைங்களா, அந்த பாறை மேல வை என்ன உடனே அந்த பாறை மேல வைக்கிறாரு. வச்ச உடனே இவரு ஒரு குச்சி அந்த பாறை மேல அந்த புளிப்பில்லாத அப்பம் அந்த கறிய வச்ச பிறகு அங்க அந்த சூப் மாதிரியும் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காரு. அது அது மேல ஊத்து அப்படின்றார். ஊத்தின பிறகு இவரு ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு இருக்காரு, கர்த்தருடைய தேவத்தின். அதை தொடுறார். தொட்ட உடனே என்ன ஆகுது, பக்குனு நெருப்பு பத்தி அது ஒரு தகன பலியா அப்படியே மேல போகுது. இவரும் திடீர்னு மாயமாகிறார். அதான் திடீர்னு மாயமாகிறார். மாயமான உடனே கிடியோன் முதலே மெர மெரண்டு போயிருக்கிறார். இதெல்லாம் கேட்டு இன்னும் ஷாக்ல அவருக்கு பிபி எல்லாம் ஏறி போயிருக்குது. இப்போ இந்த இது வேற புகையெல்லாம் போய் திடீர்னு இந்த மனுஷன் மாயாயி நான் என்னத்தை பார்த்தேன்னு என்ன மிரண்டு போயிருக்கிறார் பாருங்களேன் என்ன ஆகுது.
அப்பொழுது கிடியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார்.
கிதியோன் ஒரு வினோதம் என்னன்னா, கிதியோன் ஒரு அடையாளத்தை கேட்டாரு. ஆனா அந்த அடையாளத்தை ஆண்டவர் கொடுத்த உடனே அந்த அடையாளத்திலேயே மிரண்டு போயிட்டார் இல்லைங்களா. மிரண்டு போயிட்டு நான் யெகோவாவை முகமுகமாய் கண்டேன். இப்பதான் அவர் உணர்றார், யெகோவாவை முகமுகமாய் கண்டேன் அப்படின்னு. அப்படி எல்லாம் மிரண்டு போகும்போது நமக்கு ஒருவேளை அது புரியாம இருக்கலாம். நம்ம எல்லாம் என்ன, ஒருவேளை கிடியோன் இருந்தாங்க, நீ பயப்படாதப்பா, கடவுள் அப்படியெல்லாம் இல்ல, அவரு நம்முடைய பிதா அப்படின்னு அவருக்கு கையில கை போட்டு அவருக்கு தோல்ல கை போட்டு அவரை சமாதானப்படுத்தி அப்படியெல்லாம் கடவுள் அவ்வளவு பயப்படுற மாதிரி எல்லாம் இல்லன்னு நம்ம சொல்லான்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி ஆக்சுவலா கிடியோன் அதை நம்ம கிட்ட கேட்டாருன்னா உங்களுக்கு தான் என் கடவுளை பத்தி தெரியல அப்படின்னு வாரு. ஏன்னா கடவுளுடைய அதிசயம், அவருடைய ஆசம்னஸ், அவர் எவ்வளவு பயங்கரமானவர்ன்றத நம்ம அவ்வளவு உணர்றதே இல்லை பாருங்களேன், அவ்வளவு உணர்றதே இல்லை. புதிய ஏற்பாடுல அவரோடு நம்ம சேர்வதற்கு, அவரை பிதான்னு கூப்பிடுவதற்கு அது கிடைச்ச மகாபெரிய கிஃப்ட். அதனால அவருடைய பயங்கரத்தன்மை, அவருடைய அதிசயத்தன்மை நம்ம நிராகரிக்க முடியாது. ரொம்ப பயங்கரமானவர், ரொம்ப அதிசயமான, அவரை பார்த்தவங்க யாருமே உயிரோடு இருக்க முடியாதுதான். புரியுதுங்களா? நமக்கு ஆண்டவர் அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார், அது பெரிய கிஃப்டா கொடுத்திருக்கிறாருன்னு ஆண்டவர் அப்படி சீப்பா தோல்ல கை போடுற மாதிரி நம்ம எடுத்துடக்கூடாது. அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்களேன். அது கிடியோனுக்கு நல்லா புரியும், நல்லா புரிஞ்சு பயந்து போயிருக்கிறார். பயந்து யோசிச்சு பாருங்களேன், கிடியோனை யோசிச்சு பார்த்தோம்னா வாழ்க்கையெல்லாம் பயம். நம்ம அவரை ஆரம்பிக்கும் போது பயத்துல தான் ஆரம்பிக்கிறோம். மீதியானுக்கு பயந்து சாப்பாட்டை போய் ஒளிஞ்சுகிட்டு செஞ்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த ஆலயத்துல ஆலையில போய் அந்த வைன் பிரஸ்ல போய் செஞ்சிட்டு இருந்தாரு. இந்த ஏஞ்சல் வந்து அவர் வாழ்த்தினதும் பயந்துதான் போனாரு. அதுக்கப்புறம் அவருடைய தகுதியற்ற நிலைமை, நான் குடும்பத்திலேயே ரொம்ப சின்ன பையன், எனக்கு போய் எப்படி சொல்றீங்களேன்னு. ஆனா இப்போ திடீர்னு மாயானவனு பயம் 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 நிறைந்த ஒரு சூழ்நிலை, வாழ்க்கையிலேயே பயம், குகையில ஒளிஞ்சுக்கிட்டு வாழ்ற ஒரு பயமான வாழ்க்கையில அப்படி ஒரு மிரண்டு போனவருக்கு என்ன வருது, கர்த்தர் எப்படி அவனை ஆறுதல் படுத்துறாரு,
உனக்கு சமாதானம்
பாருங்களேன், உனக்கு சமாதானம், அதான் உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானம். தொடர்ந்து படிங்க.
அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார்.
நம்ம ஒரு வசனம் மாதிரி படிக்கிறோம், ஆனா கிடியோனுக்கு அது எப்படி இருந்திருக்கணும்னு யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா. ஒருவேளை நம்ம வாழ்க்கையிலும் பயந்து 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 ரொம்ப சோர்ந்து ரொம்ப பயத்தோடு ஒடுக்கப்பட்டவர்களை இருக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு சமாதானம் அப்படின்னு வருகிற ஒரு வார்த்தை எவ்வளவு இன்பமான வார்த்தை தெரியுமா, ஆண்டவருடைய வாயிலிருந்து வர்றது. அது எல்லா பயத்தையும் எடுத்துரும், எல்லா சந்தேகத்தையும் எடுத்துரும், எவ்வளவு பெரிய மன இலைப்பாறுதல் நம்ம கொடுக்கும். அது அவர் கொடுத்திருக்கு. அது எப்படி தெரியுது? அடுத்ததாக அவர் என்ன பண்றாரு?
அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான்.
பாருங்களேன், அவருக்கு எந்த அளவுக்கு அது சமாதானத்தை கொடுத்திருக்கு, எந்த அளவுக்கு நிம்மதிய தன்னுடைய சந்தேகம் பயத்தை எல்லாத்தையும் விரட்டி ஒரு உலகம் அறியாத சமாதானம் அவருக்கு ஆண்டவருடைய வார்த்தை கொடுத்திருக்குன்னா, இன்னமே மீதியான பண்டா பயம் இல்லை, இன்னமே எதை பார்த்தாலும் பயம் இல்லை. ஏன்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டாரே அப்படின்ற ஒரு தைரியம், கர்த்தர் என் பக்கம் இருக்கும்போது எனக்கு பயமேன் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியம் அவருக்கு வந்து அங்க ஒரு மெமோரியலாக என்ன ஜெகோவா ஷாலோம் அப்படின்னு அவர் ஏற்படுத்துறார். ஜெகோவா ஷாலோம் அப்படின்னு ஏற்படுத்துறார். ரொம்ப அருமையான ஒரு ஒரு காட்சி. இந்த மூணு காரியத்தை நம்ம படிச்சிருக்கிறோம். முதலாவது இஸ்ரேல் இருந்த துன்பமான சூழ்நிலை, ரெண்டாவதாக ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த வினோதமான பதில். இந்த வசனங்கள்ல என்ன பார்க்கிறோம்? ஆண்டவர் ஒரு விடுதலை பண்ணுவதற்கு ஒரு மனுஷனை தயார் பண்றதை பார்க்கிறோம். பயந்து கூணி குறுகி இருக்கிற மனுஷனுக்கு அவர் வாக்கு தத்துவத்தை கொடுத்து பிராமிஸ் பண்ணி நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஜெகோவா ஷாலோம் அப்படின்ற அளவுக்கு அந்த மனுஷன் ஆண்டவருடைய சமாதானத்தை உணர்ந்து ஆண்டவர் ஸ்தோத்தரிக்கும்படிக்கு அதை உணர்ந்திருக்கிறார். இது நம்ம வாழ்க்கையில நம்ம இதை ரொம்ப முக்கியமா எடுத்துக்கணும். யோசிச்சு பாருங்களேன், இது வந்து ஆண்டவருடைய சமாதானம். ஜெகோவா ஷாலோம் அப்படின்றது அதுக்கு அர்த்தம் என்ன? த லார்ட் ஆர் பீஸ். கர்த்தர் நம்முடைய சமாதான கர்த்தர், நம்முடைய சமாதானம் கொடுக்கிற தேவன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதுவும் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். யோசிச்சு பாருங்களேன், இதை நானும் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். இதுல வர ப்ராமிஸ் யோசிச்சு பாருங்க. மிகப்பெரிய ப்ராமிஸ் என்ன? நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன். அது வெறும் கிடியோனுக்கு மாத்திரம் கொடுத்த ப்ராமிஸா? சபைக்கும் கொடுத்த ப்ராமிஸ். நமக்கும் அது ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நான் உங்களோடு இருப்பேன், உலக முடிவு பரியந்தும் நான் உங்களோடு இருப்பேன். அந்த ப்ராமிஸை நம்ம நம்பி வாழ்கும் போது தான் அவருடைய சமாதானத்தை நம்மளும் அனுபவிக்க முடியும் இல்லைங்களா. அவருடைய தெய்வீக சமாதானம் பாருங்களேன். ஒரு வசனத்தை படிப்போம் அந்த சமாதானத்தை பத்தி. பிலிப்பியர் என்ன போட்டிருக்கு? 4:7.
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்.
பாருங்களேன், கர்த்தருடைய சமாதானம் எவ்வளவு பெருசு. கர்த்தர் என்னோடு இருக்கிறார்ன்ற நம்பிக்கையோடு நீங்க எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்தும் போது நம்பிக்கையோடு ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, என் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் என்னோடு தேவன் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கும்போது ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது இந்த வசனம் என்ன சொல்லுது? தேவனுடைய சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவனுடைய சமாதானம் நம்ம இருதயத்தை என்ன செய்யுமா? நம்ம இருதயங்களையும் சிந்தனைகளையும் இல்லைங்களா, நம்ம இருதயத்தையும் மைண்டையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா காத்துக்கொள்ளும்ன்ற ஒரு வார்த்தை வந்து ஒரு பெரிய மிலிட்டரி பட்டாளம் வந்து நம்மள சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஒரு செக்யூரிட்டின்னு வாங்க இல்லைங்களா, ஒரு பெரிய செக்யூரிட்டி, ஒரு பெரிய கேரிசன்ற அந்த பழைய வார்த்தை அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. என் இருதயத்தையும் மனதையும் எதுவுமே தொந்தரவு பண்ணாதபடிக்கு ஒரு பெரிய மிலிட்டரி பட்டாளமே என்னை வந்து காத்துக்கொள்ளும், எனக்கு எந்த தொந்தரவும் டிஸ்டர்பன்ஸும் இராதபடிக்கு காத்துக்கொள்ளும். அந்த சமாதானம் தாங்க ஆண்டவர் நமக்குட்டையும் கொடுத்துருக்கிறார். அதனால பயத்துல நம்ம வாழ வேண்டியதில்லை. இதை உணர்ந்தவர்களாக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அருமையான ஆண்டவரே, இதோ இந்த சரித்திர நிகழ்வுகள் இதோ எத்தனை வருஷங்களுக்கு பின்பதாக உம்முடைய மக்களோடு நீர் செயல்பட்ட விதங்கள், அவர்களோடு நீர் பேசின வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளுக்கும் எவ்வளவு பொருந்தினதாக பல விதங்களில் இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் பராமரிப்பின் மூலமா நீர் பேசி வருகிறீர். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்படியாத போது ஆண்டவரே பல துன்பங்களை நாங்கள் அனுபவிக்குவது எவ்வளவு உண்மை. அதை ஆண்டவரே உம்முடைய வசனத்தினால் எங்களை சுற்றி காட்டி எங்களை சீர்படுத்துகிறீர். எங்களை விடாம எப்படியோ போ அழிந்து போங்கள்னு இல்லாம உம்முடைய கிருபை எங்களை தொடர்ந்து தாங்கி வருகிறது ஆண்டவரே. தாங்கி வருவது மாத்திரம் இல்லாமல் பல நேரங்களில் பயத்துல கலக்கத்துல நாங்கள் சோர்ந்து மிரண்டு போகும்போது உம்மை நீர் ஜெகோவா ஷாலோம் போல் உம்மை வெளிப்படுத்துகிறீர். நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாதே எப்படின்னு, நீ பயப்படாதே, நீ சாவதில்லை என்ற ஒரு ஒரு சுவிசேஷ செய்தியும் எங்களுக்கு நீர் தந்து எங்களுக்கு நம்பிக்கையை தருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை சிந்தித்தவர்களாக ஜெகோவா ஷாலோம் ஓடு அவர் எங்களோடு இருக்கிறார் என்ற சமாதானத்தோடு நாங்கள் எல்லோரும் செல்ல எங்களுக்கு உதவி செய்ய மாண்டவரே. சமாதானத்தோடு நாங்கள் வாழ, நாங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் உம்முடைய சமாதானம் எங்களுடைய இருதயத்தை தொடர்ந்து காப்பதற்கு உமக்குள் நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய்ய இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே.
ஆமென்.
இதோடு இந்த கூட்டத்தை முடிக்கலாம்.